உறவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வகை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. லூக்காயில் தினச் செய்திருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 25 முதல் 33 வரை. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தன்னிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கும் போது அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு தம்மை தொடர்ந்து வரக்கூடிய சீடர்களுக்கு எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசுவை பெருந்திரளான மக்கள் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். இயேசுவை பெருந்திரளான மக்கள் இயேசுவை தொடர்ந்து வந்தார்கள் என்றால் இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள், இயேசு எதையெல்லாம் செய்தார்கள் என்று பார்த்தார்கள், இயேசு செய்த புதுமைகளை பார்த்தார்கள், இயேசு கொடுத்த உணவுகளை உண்டார்கள், இயேசு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தார்கள். இயேசு எப்போதுமே நல்லதையே செய்து கொண்டிருப்பார், இயேசு நமக்கு நல்ல விதமான செயல்பாடுகளை செய்து கொண்டே இருப்பார் என்று சொல்லி இயேசுவை பெருந்திரளான மக்கள் தொடர்ந்து வந்ததாக நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் இயேசு அந்த சீடர்களை திரும்பி பார்த்து சீடர்களிடத்திலே, அந்த மக்களிடத்திலே, அவரை தொடர்ந்து வந்த மக்களிடத்திலே இயேசு பார்த்து ஆசை வார்த்தைகளை சொல்லவில்லை. கஷ்டப்பட வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால், என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டுமென்றால் நீங்கள் கடினமான பாதைகளை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் இதுவரை வந்த பாதையெல்லாம் மகிழ்ச்சியான பாதையாக இருந்தது, இது மகிழ்ச்சியான பாதை அல்ல, மாறாக நீங்கள் பல்வேறு விதமான சோதனைகளுக்கும் உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு நற்செய்தியை நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அரசியல்வாதிகளைப் போல நான் வெற்றி பெற்றால் இதையெல்லாம் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இயேசு ஆசை வார்த்தைகளை சொல்லவில்லை, மாறாக நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் 3 விதமான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும், அப்போதுதான் நீங்கள் என்னுடைய சீடராக இருக்க முடியும் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். முதலாவதாக அவர் சொல்வது, என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் யாவரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராக இருக்க முடியாது என்று சொல்கிறார். தந்தை தாய் இவர்கள் எல்லாம் நமக்கு முக்கியமானவர்கள், உறவினர்கள் நமக்கு முக்கியமானவர்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் இவர்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இல்லை. இயேசு அவர் தன்னுடைய வாழ்விலே அவர் சொல்லக்கூடியது, எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு கேள்விதான் இங்கே என்றக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய தாய்க்கா, என்னுடைய சகோதரருக்கா, என்னுடைய தந்தைக்கா, அல்லது என்னுடைய உறவினர்களுக்கா, அல்லது இயேசுவுக்கா? என்னை நான் முன்னிலைப்படுத்துகிறேனா அல்லது இயேசுவை முன்னிலைப்படுத்துகிறேனா என்கின்ற ஒரு கேள்வியை தான் எங்கு இயேசு முன்னிலைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தந்தை தாயை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. மாறாக, யாருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா அல்லது நம்முடைய உறவுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறோமா? கடவுளுடைய உறவுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இயேசு நம்மிடத்தில் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனம் 59 இயேசுவை நான் பின்தொடர வேண்டும் என்று சொல்லி ஒரு இளைஞன் இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறான், இயேசுவே நான் போய் நான் உம்மை பின்பற்ற வேண்டும், உம்மை பின்பற்றுவதற்கு முன்பாக என்னுடைய தந்தையை நான் சென்று அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி இயேசுவிடத்திலே அவன் சொல்கிறான், அனுமதி கேட்கிறான். ஆனால் இயேசு அவனிடத்திலே சொல்கிறார், யூத முறைப்படி தந்தைக்கு தேவையான கடமைகளை எல்லாம் மகன் ஆற்ற வேண்டும் என்பது அவனுடைய கடமையாக இருந்தது. ஆனால் இயேசு சொல்கிறார், இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்களை அடக்கம் செய்வார்கள், நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்று சொல்கிறார். கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய செயல்பாடுகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இயேசு முதல் சீடர்களிடத்திலே சீடராக வேண்டும் என்றால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அன்பு செய்ய வேண்டும், நம்முடைய உறவினர்களை, நம்முடைய பெற்றோரை, நம்முடைய உற்றார் உறவினர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும், அவர்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. மாறாக, நாம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, கடவுளுடைய உறவுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் நம்மிடத்தில் எழுகிறார். இயேசு இதை தான் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3:5 வசனங்கள் 41-50 நாம் பார்க்கிறோம். இயேசு காணாமல் போன நிகழ்வு. இயேசு அவருடைய பெற்றோரோடு ஜெருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். எருசலேம் ஆலயத்திலேயே இயேசு தங்கிவிடுகிறார். தாயும் தந்தையும் இவரை தேடி 3 நாட்கள் அலைகிறார்கள். கன்னிமரியால் இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார், நாங்கள் உம்மை 3 நாட்களாக தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்கு சென்றாய் என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேட்டபோது இயேசு சொல்கிறார், ஏனம்மா உங்களுக்கு தெரியாதா, நான் என் தந்தையுடைய அலுவலகத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி இயேசு கனிம நேரத்தில் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். எதற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவராக இருந்தார் இயேசு? கடவுளுடைய செயல்பாடுகளுக்கு, கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு முன்னுரிமையை தான் நாம் தர வேண்டும் என்று சொல்லி இயேசு நம்மிடத்தில் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். மீண்டும் அந்த நற்செய்தியை தொடர்ந்து நாம் வாசிக்கிற போது லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறார், இயேசு வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்தார் என்று சொல்லி. இயேசு மனிதருக்கும் உகந்தவராக இருந்தார், உறவை அன்பு செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார், முன்னுரிமை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அதை தான் நாம் இயேசுனுடைய சீடராக மாற வேண்டும் என்றால் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக இயேசு சொல்கிறார், தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வர விரும்புகிறவர் எனக்கு சீடராக இருக்க முடியாது என்று சொல்கிறார். சிலுவை என்பது அவமானத்தின் அடையாளம். சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் யூதர்களுக்கு அது அவமானமாக இருந்தது. காரணம், குற்றத்தின் தண்டனையாக சிலுவை அவர்களுக்கு தரப்பட்டு கொண்டிருந்தது. அவமானத்தின் சின்னமான அந்த சிலுவையை இயேசு தூக்கி கொண்டு செல்லக்கூடியவராக இருந்தார். இங்கு சிலுவை என்று இயேசு சொல்லக்கூடியது நம்முடைய துன்பங்கள். நம் வாழ்வில் வசதியாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பல நேரங்களில் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று நற்செய்தியிலே பெருந்திரளான மக்கள் இயேசுவை தொடர்ந்து வந்தார்கள் என்றால், இயேசு அவர்களுக்கு பல்வேறு விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்தார், அவர்களுக்கு உணவு கொடுத்தார், அவர்களோடு இருந்து பயணிக்கக்கூடியவராக இருந்தார், பல்வேறு விதமான போதனைகளை சொல்லக்கூடியவராக இருந்தார். அந்த மக்களை, அந்த பெருந்திரளான மக்களை இயேசு பார்த்து சொல்கிறார், தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வர வேண்டாம் என்று சொல்கிறார். நம்முடைய சிலுவைகள் என்பது நம்முடைய வாழ்வில் எழக்கூடிய துன்பங்கள். இன்று நமக்கு பல்வேறு விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் நமக்கு தேடி வர வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எனக்கு நான் வசதியாக வாழ வேண்டும், நான் பல்வேறு விதமான செயல்பாடுகளை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவிடத்தில் ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எனக்கு இதை வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்திலே நாம் வசதிகளையும் வாய்ப்புகளையும் தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இயேசு சொல்கிறார், சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர் என்று சொல்கிறார். இது துன்பத்தை நாம் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீடத்துவ வாழ்வை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இயேசு தன்னுடைய வாழ்விலே செயல்பாற்றக்கூடியவராக இருந்தார். பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம், இயேசு தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு துன்பங்களை ஏற்கக்கூடியவராக இருந்தார். இயேசு கெத்செமனி தோட்டத்திலே, கடவுளே இந்த துன்பக்கிண்ணம் உம்முடைய விருப்பமானால் அகலட்டும் என்று சொல்லி வேண்டக்கூடியவராக இருந்தார். ஆனால் அந்த துன்பத்தை ஏற்பதற்கு அவர் தயாராக இருக்கக்கூடியவராக இருந்தார். இன்று நம்முடைய வாழ்விலும் துன்பங்களை ஏற்கக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தான் நமக்கு இயேசு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். மோசே விடுதலை பயண நூலிலே நாம் அழகாக வாசிக்கிறோம், மோசே இஸ்ராயல் மக்களை அந்த எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து அவர்களை அழைத்து வருகிறார். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி, காரணம் விடுதலையின் மக்களாக, அவர்கள் விடுதலை பெற்ற மக்களாக அங்கிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாட்கள் செல்கின்றன, அந்த பாலைவனத்திலே இவர்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் வருகிறது, பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய மக்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இந்த இஸ்ராயல் மக்கள், அதே இஸ்ராயல் மக்கள், கடவுளை போற்றி புகழ்ந்த அந்த இஸ்ராயல் மக்கள் துன்பங்களை கண்டவுடன் மோசேவை பார்த்து, எங்களை கொள்வதற்காகவா இந்த பாலை நகரத்திற்கு அழைத்து வந்தீர் என்று சொல்லக்கூடிய மக்களாக இருந்தார்கள். இன்று நாமும் பல நேரங்களிலே கடவுள் நமக்கு செய்த பல்வேறு விதமான நன்மைகளை மறந்துவிட்டு, நமக்கு கொடுக்கக்கூடிய சில துன்பங்களை வைத்து கொண்டு, அந்த சில துன்பங்கள் வழியாக கடவுளை நாம் பல்வேறு விதங்களிலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நன்மைகளை பார்த்து வளரக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். துன்பங்களை தாங்கி கொண்டு வளரக்கூடிய மக்களாக நாம் இருக்கிற போது நாம் இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனையை இயேசு 2 கருத்தின் வழியாக நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். 3 இயேசு அழகாக சொல்கிறார், உங்களுக்குள் தம் உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராக இருக்க முடியாது. மிகவும் கடினமான காரியம். இயேசு உடைமைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு 19 இறைவசனங்கள் 16-23 நாம் வாசிக்கின்ற போது, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பிய அந்த இளைஞன் இயேசுவிடத்திலே வந்து, இயேசுவே நான் உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி சொன்னபோது, இயேசு அந்த இளைஞனிடத்திலே உனக்கு ஒன்று குறைபடுகிறது என்று சொல்கிறார். உனக்கு ஒன்று குறைபடுகிறது, நீர் போய் உம்மிடம் உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நீ செல்வராயிருக்கிற போது, விண்ணகத்தில் செல்வராயிருக்கிற போது என்னை வந்து பின்பற்றும் என்று சொல்கிறார். இன்று நாம் பல்வேறு நேரங்களில் எனக்கு பல்வேறு விதமான தேவைகள் இருக்கிறது, பல்வேறு விதமான தேவைகளுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு நேரங்களில் நமக்கு தேவைக்கு அதிகமாக நாம் சேர்த்து வைத்து கொண்டு, அது பணமாக இருந்தாலும் சரி, அது சொத்தாக இருந்தாலும் சரி, என்னுடைய உடைமைகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, எனக்கு தேவைக்கு அதிகமாக நாம் சேர்த்து வைத்து இருக்கிற போதுதான் இயேசு அதை சாடக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் இயேசு, உங்களுள் தம் உடைமைகளை விற்று கொடுக்காத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அந்த இல்லத்திற்கு சென்றிருந்த போது அந்த வீட்டில் இருந்த குழந்தைகள் தங்களுடைய அலமாரியை அடுக்கி வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைகள் அலமாரியை அடுக்கி கொண்டிருந்த போது மிகவும் குறைவான ஆடைகள் தான் அவர்களிடத்தில் இருந்தது. அப்போது அந்த குழந்தைகளிடத்தில் நான் கேட்டேன், ஏன் உங்களிடத்திலே மிகவும் குறைவான ஆடை இருக்கிறது என்று சொல்லி கேட்டபோது அந்த குழந்தைகள் சொன்னார்கள், எங்களுடைய தாத்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், நாங்கள் ஒரு உடை வாங்கினால் ஒரு உடையை யாருக்காவது கொடுத்து விட வேண்டும். நாங்கள் ஒரு உடை வாங்குகிற போது அந்த ஒரு உடையை, எங்களிடம் இருக்கக்கூடிய உடைகளை ஒன்றை, நன்றாக இருக்கக்கூடிய உடைகள் ஒன்றை எங்களுடைய சகோதர சகோதரி ஏழைகளுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம், நாங்கள் கொடுத்து விட்டு தான் புதிய உடைகளை வாங்குவோம் என்று சொல்லி சொன்னார்கள். ஆம், நாம் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும், எனக்கு அதிகமான சொத்துக்கள் வேண்டும் என்கின்ற மனப்பான்மை தான் நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய இருப்பதை நாம் கொடுத்து வாழ வேண்டும், நம்முடைய உடைமைகளை கொடுத்து வாழ வேண்டும் என்கின்ற மனநிலை இன்றைய இடத்திலே குறைபாடாக இருக்கிறது. அதை தான் இயேசு ரட்சிப்பை சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார், தம் உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்று சொல்கிறார். இயேசு ரட்சிதி வழியாக நமக்கு மூன்று விதமான சிந்தனைகளை நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். இன்று நாம் உறவுகளிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? துன்பங்களுக்கு மத்தியில் நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பொருட்கள் மத்தியிலும் உடைமைகளுக்கு மத்தியிலும் நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் உறவுகளாக இருந்தாலும் சரி, அது துன்பங்கள் மத்தியிலும் சரி, நம்முடைய பொருட்கள் மத்தியிலும் சரி, நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற போது நாம் இறைவனுடைய சீடர்களாக மாறுகிறோம் என்கின்ற சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு நேரங்களிலே நாம் இயேசுவனுடைய சீடர்களாக இருந்து கொண்டு இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல நாம் முணுமுணுக்கக்கூடிய மக்களாக, பிறரோடு வாதாடக்கூடிய மக்களாக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு நமக்கு சொல்லக்கூடிய பாடம், நாம் ஒவ்வொருவரோடு இணைந்த வழியில் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்போது கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ்கிறோமோ அப்போது இயேசுனுடைய சீடர்களாக வாழ்கிறோம். இயேசுனுடைய சீடர்களாக வாழ்கிற போது இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த செயல்பாடுகளை நாம் உள்வாங்கி அதை நம்முடைய கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிறோம் என்கின்ற சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. சீடர் என்பவன் கற்பவர். சீடர் என்பவர் கடவுளிடமிருந்து சொன்ன ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கற்றுக்கொள்ளக்கூடியவர். வாழ, செயல்பட, பேச நம்முடைய இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் இயேசு ரட்சிதி நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். சீடர்கள் நம்முடைய வாழ்க்கையின் வழியாக, நாம் இயேசுனுடைய சீடர்களாக வாழ்கிற போது இயேசுனுடைய வாழ்க்கையையும் போதனைகளையும் தமது சொந்த வாழ்க்கையின் ஒருங்கிணைத்து நாம் வாழ்கிற போது இயேசுவினுடைய உண்மை சீடர்களாக வாழ்கிறோம். இயேசுவை நாம் பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உறவுகளிலும் சரி, நம்முடைய துன்பங்கள் மத்தியிலும் சரி, உடைமைகளின் மத்தியிலும் சரி, நாம் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுத்து கடவுளை பின்பற்றி வாழ்கிற போது கடவுளின் மக்களாக, கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிறோம் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென்.